إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் பாட வகுப்பின் 20வது பாட வகுப்பிலே இன்று நாம் கால் தடம் பதிக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்தின் வழியாக இன்று நடக்கக்கூடிய திருமணங்களிலே அல்லாஹுவின் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய திருமணம் எது என்ற கேள்விக்கான பதிலை நாம் பெற்றுக்கொண்டோம். அதாவது எந்த திருமணத்திலே அந்த திருமணம் நடத்தப்படுவதற்காக குறைந்த அளவில் செலவு செய்யப்படுகின்றதோ அதுதான் பரக்கத்து நிறைந்த திருமணம் என்பதனை முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், அந்த எளிமையான திருமணத்தை தாண்டி நடைபெறக்கூடிய திருமணங்களின் நிலைப்பாடு என்ன, அவ்வாறான திருமணங்களிலே எந்த அளவு பரக்கத்து இல்லாமல் செல்கிறது, அல்லாஹ்வின் பொருத்தத்துக்கு மாற்றமான எத்தனை விஷயங்கள் நடைபெறுகிறது என்பதனை இன்றைய இந்த பாடத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஒரு 10 விடயங்களை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு வந்திருக்கின்றேன். நேரத்தை கவனத்தில் கொண்டு முடியுமான அளவு சுருக்கமாக அந்த விடயங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ளலாம். இன்று நடைபெறக்கூடிய எளிமையான திருமணத்தை தவிர்ந்துள்ள ஏனைய திருமணங்களை பொறுத்தவரைக்கும் அந்த பரக்கத்தை இல்லாமலாக்கிக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் திருமணம் நடப்பதற்கு முன்னரிருந்தே ஆரம்பித்து விடுகிறது. திருமணத்தின் பெயரால் அந்த வகையிலே இன்று நாம் எமது சமுதாயத்திலே பார்க்கிறபோது முதன் முதலாக ஒரு திருமண பேச்சுவார்த்தை என்றொன்றை நிகழ்த்துகின்ற போது அங்கே அதற்காக ஒரு செலவீனத்தை நாம் கவனிக்க முடிகிறது. அதை தாண்டி பெண் பார்த்தல் என்றொரு சம்பவம் நடைபெறுகிற போது அதற்காக பெண் வீட்டார் செய்யக்கூடிய ஏற்பாடு, அது ஒரு சிறிய திருமணத்தை நடத்திவிடக்கூடிய அளவிற்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று திருமணம் நிச்சயிக்கப்பட்டவுடன் சில அந்நிய மத கலாச்சாரங்களை பின்பற்றி சீர்வரிசை பின்பற்றப்படுகிறது. அதற்காக விசேடமான தட்டுக்களை ஏற்பாடு செய்து குறிப்பிட்ட ஒற்றைப்படை இரட்டைப்படை என்ற கணக்கிலே அதற்கென்று அடையாளம் காணப்படக்கூடிய ஒவ்வொரு வகையான பண்டங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த சீர்வரிசை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த திருமணம் முடிக்கவிருக்கக்கூடிய ஜோடிகளுக்கு திருமணத்திற்கு முன்னரே அடையாளம் போடுதல், மோதிரம் மாற்றிக்கொள்ளுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதேபோன்று திருமணத்துக்கு முந்தைய நாள் மெஹேந்தி என்று சொல்வார்கள், மருதாணி வைபவம். இதிலே மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு சீர்வரிசை கொடுக்கக்கூடிய விடயங்களை நாம் அவதானிக்கின்றோம். இந்த அனைத்துமே ஒரு வகையிலே பெண் வீட்டாருக்கு சிரமத்தை கொடுக்கின்ற அதே நேரம் இஸ்லாத்திலே வழிகாட்டப்படாத அம்சங்களாக காணப்படுகிறது. இதற்கு வீண் விரயம் என்று கூட நாம் அடையாளப்படுத்த முடியும். இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிற போது 7வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று 17வது அத்தியாயம் 27வது வசனத்திலே இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானு ஷயாத்தீன், இஹ்வான ஷயாத்தீன், எவர்களெல்லாம் வீணான வழியிலே செலவழிக்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டு வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக ஷைத்தான் தனது ரப்பை நிராகரித்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். எனவே இஸ்லாம் வலியுறுத்தாத மேலே அடையாளப்படுத்தப்பட்ட அந்த விடயங்கள் வீண் விரயங்கள் என்ற ஒரு அமைப்பிலும், அதே நேரம் அவற்றிலே ஒரு சில விடயங்கள் பிற மத கலாச்சாரங்களாகவும் காணப்படுகிறது. இது சம்பந்தமாக பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 3512வது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிரசமய கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கின்றாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர். எனவே இவ்வாறான விடயங்கள் அல்லாஹ்வினாலும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் அடையாளப்படுத்தப்படுகிற போது இந்த விடயங்கள் எந்தளவு சரியானதாக இருக்கும் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எளிமையாக செய்யப்படக்கூடிய திருமணங்களிலே மேற்சொல்லப்பட்ட கலாச்சாரங்கள் நடைபெறாத போது அது பரக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆடம்பரமாக செய்யப்படக்கூடிய திருமணங்களின் வழியாக மேற்கண்ட நிகழ்வுகள் நடைபெறுகிற போது அது அல்லாஹ் நேசிக்காத ஒரு விடயமாக, ஷைத்தானுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியதாக அமைகிறது என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை தாண்டி இந்த திருமணம் என்று ஒன்று நடைபெறுகிற போது ஆடை என்ற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் விலை உயர்ந்த ஆடைகள் ஒரு நாளிற்காக ஒரு வேளைக்காக சேகரிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று மண்டபங்கள் எந்தளவு விலை உயர்ந்த அமைப்பிலே பதிவு செய்யப்படுகிறது என்பதனையும் நாம் பார்க்கின்றோம். அதையும் தாண்டி பொன் அலங்காரம், இந்த ஒவ்வொன்றும் அது இஸ்லாத்தின் பார்வையிலே அனுமதி இருக்கிறது, ஹலால் என்று நாம் ஒரு பக்கம் சந்தித்தாலும் இந்த ஒவ்வொன்றும் குறைந்த செலவில்தான் பரக்கத் இருக்கின்றது என்பதை தாண்டி செல்கிறது என்கிற விடயத்திலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போன்று இந்த திருமண விடயத்திலே கையாளப்படக்கூடிய மற்றொரு விடயம்தான் பெண் வீட்டு விருந்து. பெண் வீட்டு விருந்தை பொறுத்தவரைக்கும் நாம் தொடர்ந்து இதை அடையாளப்படுத்தி கூறி வருகிறோம். இஸ்லாத்திலே இப்படி ஒரு கடமை எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஒரு பெண்ணுடைய வீட்டிலே திருமணம் நடக்க முடியுமா என்று கேட்டால் தாராளமாக நடக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலே வந்த விருந்தாளிகளை கவனிக்கும் முகமாக பெண் வீட்டார் ஏதாவது ஒரு விருந்தை தயார் செய்திருந்தால் அதை தவறு என்று நாம் சொல்ல வரவில்லை. நடக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், கடமையில்லாத இந்த விடயத்துக்காக ஒரு சில பெண் வீட்டார் அவர்களுக்கு வசதி இருக்கிறது செய்கிறார்கள், அது ஒருபுறம். ஆனால் இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் கடன்பட்டு தம்முடைய மகளுக்காக திருமணம் செய்கிற போது ஒரு பெரிய ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே ஒரு மாடு அந்த விருந்துக்காக அறுக்கப்படுகிறது. இதே நபர்களை உலுஹியா என்ற ஒரு கடமை வருகிற போது எட்டி பார்த்தால் மிகவும் எளிதாக எமக்கு வசதியில்லை என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கின்றார்கள். ஒரு மாட்டின் ஒரு பங்குக்கு சேருவதற்கு வசதி இல்லாத அதே மனிதர்கள் தமது மகளின் திருமண வைபவத்திற்காக ஒரு முழு மாடை அறுக்கிறார்கள் என்றால் அங்கே அவர்களது நோக்கம் என்ன என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இப்படியான திருமணங்களிலே பரக்கத்து இருக்காது என்பதனை மிக துல்லியமாக நாம் கண்டறிய முடியும். இது இந்த திருமண விடயத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது பகுதியாகும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி என்னவென்றால் திருமண அழைப்பு. திருமண அழைப்பு விடயத்திலே ஒரு சில விடயங்களை நாம் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முதலாவது இந்த விஷயத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், திருமணத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றொரு சட்டம் இஸ்லாத்திலே காணப்படுகிறது. இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே ஹசன் தரத்திலே இடம்பெறுகிறது. அஹ்லின் நிகாஹ், திருமணத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்று அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் அனைவரையும் அழைத்து ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்பதை கூறவில்லை. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸினுடைய கருத்து அதுவல்ல. ஏனென்றால் ஒரு சில சஹாபாக்களுடைய திருமணங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாமல் அந்த திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்துவிட்ட இரண்டு செய்திகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களது ஆடையிலே மஞ்சள் வாசனை அடையாளத்தை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில், நான் திருமணம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாணம் செய்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்கு அவசரப்படக்கூடிய தருணத்திலே, ஏன் அவசரப்படுகிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, நான் புதிதாக திருமணம் செய்து கொண்டுள்ளேன் என்று கூறிய அந்த செய்திகளை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்தலாம். எனவே திருமணத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த விடயத்தின் கருத்து என்னவென்றால், திருமணம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே விடயம் இரகசியமாக நடைபெறுமாக இருந்தால், ஒரு ஆண் ஒரு பெண் இரகசியமாக இணைவதற்கு வேறு பெயர் சொல்வார்கள். எனவே குறைந்தது 2-3 பேர் இருந்தாலும் பகிரங்கமாக அந்த விடயம் நடத்தப்படுமாக இருந்தால் அதற்கு பெயர் திருமணம். அதே போன்று இந்த சஹாபாக்களின் செய்திகளிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாம் திருமணம் செய்து விட்டோம் என்றால் அந்த தகவலை நாம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அந்த சஹாபாக்கள் அதனை செய்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. திருமணத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதன் கருத்து, அதை இரகசியமாக செய்வதற்கு வேறொரு பெயர் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக குறைந்தது 2 பேருக்காவது தெரியக்கூடிய அமைப்பிலே அது காணப்பட வேண்டும். இதை தாண்டி அனைவரையும் அழைத்து சாப்பாடு போட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் அதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடாது. அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஒரு திருமணம் நடைபெறுகிற போது அந்த திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள் ஒரு விருந்தை வைப்பார்கள், அதற்காக பிறரை அழைப்பார்கள். இப்படி அழைக்கப்படுபவர்களிலே சில வரம்பு மீறல்கள் காணப்படுகிறது. அதனையும் நாம் இந்த இடத்திலே அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஒரு முஸ்லிமான சகோதரர் ஒரு திருமண விருந்துக்காகவோ அல்லது சாதாரண ஒரு விருந்துக்காகவோ இன்னொரு முஸ்லிமை அழைத்தால், அவருக்கு பதில் சொல்ல வேண்டியது இவர் மீது கட்டாய கடமையாகும். எப்படி சலாம் சொன்னால் அதற்கு பதிலளிப்பது கடமையோ, அதே போன்று விருந்துக்கு அழைத்தால் அதற்கு பதிலளி என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதிலும் விசேடமாக இந்த வலீமா சம்பந்தமாக பேசப்படுகிற போது, சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 5173 இலக்க செய்தி, இதா துஇயா அஹதுக்கும் இலல் வலீமா ஃபலியத்திஹா, உங்களிலே ஒருவர் வலீமாவுக்காக அழைக்கப்பட்டால் அவர் அதற்கு வருகை தரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நாம் செல்வது கடமை. இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு சில விருந்தாளிகள் சில கண்ணியங்களை கௌரவங்களை எதிர்பார்க்கின்றார்கள். அதை தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு சகோதரர் பள்ளியிலே ஒருவரை சந்தித்து இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது வாருங்கள் என்றால், கடமையை உணர்ந்தவர் அதற்கு கட்டாயம் பதிலளிப்பார். ஜாஹிலிய சிந்தனைகளிலே உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு கௌரவமாக அவர்கள் கருதுவதில்லை, அந்த வைபவத்திற்கு செல்வதில்லை. ஏன் இப்படியா ஒரு விருந்துக்கு அழைப்பது? வீட்டுக்கு வந்து சொல்ல வேண்டும். மொபைல் போன் வழியாக அழைத்தால் இது ஒரு முறையா? இப்படியெல்லாம் பார்க்கக்கூடியதை நாம் காணுகிறோம். ஒரு வீட்டிற்கு சென்று பெண் தரப்பாருக்கு சொல்ல வேண்டும், ஆண் தரப்பாருக்கு சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கின்றார்கள். சில நேரங்களிலே செல்லக்கூடியவர்கள் பெண்களாக இருந்து பெண்களுக்கு சொல்லிவிட்டு ஆண்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்கிற போது அந்த ஆண் ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கிறார். அது ஆண்களுக்கு ஆண்கள் தான் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் இஸ்லாத்திலே எந்த வரைமுறைகளும் கிடையாது. அழைப்பு அழைக்கப்படுகிறதா? இதா துஇய, நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபல்யுஜிப், அதற்கு பதிலளியுங்கள் என்பது இஸ்லாத்தின் கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு இந்த அழைப்புக்கு பதிலளித்திருக்கிறார்கள் என்பதனை சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் 5178வது இலக்க ஹதீஸ் எமக்கு கூறுகிறது. லவ் துஈது இலா குராயின் ல அஜப்து, சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆட்டின் காலில் இருக்கக்கூடிய அந்த குறை பகுதியை, அந்த எலும்பு பகுதியை வைத்து கொண்டு என்னை அழைத்தாலும் நான் அந்த அழைப்புக்கு பதிலளிப்பேன். ஒரு ஆட்டின் அந்த முள்ளு பகுதிதான் எனக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே ஒரு அழைப்பு எமக்கு எந்த வழியிலே வந்தாலும் சரி, அதற்கு பதிலளிக்க வேண்டியது முஸ்லிம்களின் கடமை. எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 2818வது இலக்க செய்தி, 2814வது இலக்க செய்தி, உங்களிலே ஒருவர் விழுந்துக்கு அழைக்கப்பட்டால் அவர் அதற்கு பதிலளிக்கட்டும், அவர் அங்கு செல்லட்டும், அங்கே சென்று அவர் விரும்பினால் அதனை உண்ணலாம், விரும்பினால் அதை விட்டுவிடலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே, உங்களிலே ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு பதிலளியுங்கள், அவர் நோன்பாளியாக இல்லாமல் இருந்தால் அவர் அதை சாப்பிடட்டும், நோன்பாளியாக இருந்தால் அவர் அழைத்தவர்களுக்காக துஆ செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த கடமையை நாம் எந்த அளவு உணர்ந்து செயல்படுகிறோம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எமக்கு ஒரு அழைப்பு வந்து அதனை நாம் புறக்கணிப்பதாக இருந்தால் ஒரு விஷயம் இருக்கிறது, அப்படி இருந்தால் அந்த விருந்தை நாம் புறக்கணிக்கலாம். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவம். ஒருமுறை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து நபி அவர்களை அழைக்கின்றார்கள். வந்து பார்த்தபோது இவர்களது வீட்டிலே ஒரு உருவப்படம் இருக்கின்றது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்திலே கலந்து கொள்ளாமல் திரும்பி சென்று விட்டதாக ஹதீஸ்களிலே நாம் காண கிடைக்கிறது. எனவே ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் செல்வது கடமை. அந்த இடத்திலே பாவங்கள் நடைபெறுகிறது, பகிரங்கமாக அது தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே அதை புறக்கணிப்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இதை தவிர்த்து ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அழைத்தவருக்கு பதிலளிப்பது ஒரு முஸ்லிமின் கடமையாக இருக்கிறது. அதே போன்று அடுத்த அம்சம் என்னவென்றால், இந்த ஒவ்வொன்றும் எங்களிலே நடக்கக்கூடிய பலவீனங்கள், எனவேதான் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில நேரங்களிலே ஒரு சில சகோதரர்கள் சில திருமண வைபவங்களை வைத்து விடுவார்கள், ஒரு சிலரை அழைக்காமல் விட்டு விடுவார்கள். மனிதனுடைய ஒரு தன்மை என்னவென்றால், அதற்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அவரோடு ரோஷம் பாராட்டுவர். ஏனென்று கேட்டால், அவர் என்னை அழைக்கவில்லை, இதுதான் பிரச்சனை. இஸ்லாத்தின் பார்வையிலே இது சரியா என்று கேட்டால், மிகப்பெரும் ஒரு தவறு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இதற்கு நாம் ஆதாரமாக கொண்டால், அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், ஏற்கனவே நாம் பார்த்த அந்த சம்பவம், அவர்கள் திருமணம் செய்த விடயம் நபி அவர்களுக்கு தெரியாது. சட்டையிலே மஞ்சள் அடையாளத்தை கண்டு என்ன விஷயம் என்று கேட்டபோது, தான் திருமணம் செய்து விட்டேன் என்று கூறுகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோஷம் பாராட்டவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், எவ்வளவு மகர் கொடுத்தாய் என்று விசாரித்துவிட்டு, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாம் காண முடிகிறது. எனவே ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இந்த அமைப்பிலேதான் காணப்பட வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த துஆவிலே நாம் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விடயம், ஏற்கனவே இந்த பரக்கத்து வேண்டி துஆ செய்வது சம்பந்தமாக நாம் பார்த்தபோது, திருமணம் ஹுத்துபா நடக்கக்கூடிய அந்த இடம் இல்லாமல் ஏனைய இடங்களிலும் ஒருவர் புதிதாக திருமணம் செய்திருக்கிறார் என்றால், இந்த துஆவை ஓதுவதுதான் வழிமுறை என்று நாம் பார்த்தோம். பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்டு இவர் புதுமாப்பிள்ளை என்று தெரிந்தவுடன், பாரக்கல்லாஹு லக, அல்லாஹுமக்கு பரக்கத்து செய்வானாக என்று திருமணத்தின் அடிப்படை நோக்கத்தை பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த சகல விடயங்களும் ஒரு விருந்துக்காக அழைக்கப்படுபவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய இறுதியான பகுதி என்னவென்றால், திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடியவர்கள், இவர்களும் ஒரு சில விடயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம் என்னவென்றால், திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கிற போது யார் யாரெல்லாம் அதற்கு பதிலளிக்கிறார்களோ அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக நாம் அறிந்துள்ள ஒரு செய்தி, மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் வைஃபஹு, எவரொருவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உண்மையிலேயே விசுவாசம் கொண்டிருக்கின்றாரோ அவர் தனது விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏதோ பேரிற்கு நாம் அழைத்தோம் என்று எம்முடைய வேலைகளை நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய விருந்தாளிகள் திண்டாடி திரியக்கூடிய வண்ணம் ஒரு விருந்துபசாரம் நடைபெறுமாக இருந்தால், அந்த இடத்திலே விருந்தாளிகள் கண்ணியப்படுத்தப்படவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கிற போது அவர்களை நாம் சரியான முறையிலே கண்ணியப்படுத்த வேண்டும் என்றொரு அம்சத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று விருந்து வைப்பவர்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம், நாம் வழங்கக்கூடிய உணவுகள் ஹலாலானதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், வரக்கூடிய மனிதர்களை ஹராத்தை உட்கொள்ள செய்ய ஒருபோதும் நாம் வழி வைக்கக்கூடாது. இந்த விடயத்திலும் எப்போது எமக்கு கவனம் செலுத்த முடியும் என்றால், ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒரு குறைந்த செலவோடு அந்த திருமணங்களை நடத்துகிற போதுதான் எம்முடைய இஷ்டப்படி நாம் அதனை அமைத்துக் கொள்ளலாம். இல்லாத சந்தர்ப்பங்களிலே எமது கை மீறிவிட்டது, எம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் சென்று விட்டது என்ற சாட்டு போக்குகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். ஒரு சில நேரங்களிலே அளிக்கப்படக்கூடிய உணவுகள் ஹலாலா ஹராமா என்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் செல்லக்கூடிய விருந்தாளிகள் என்ன செய்வது? ஹலாலாக இருந்தால் அதை தாராளமாக உண்ண முடியும். ஹராமாக இருக்குமோ என்றொரு சந்தேகம் எனக்கு ஏற்படுமாக இருந்தால் நான் அதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும். தெளிவாக ஹராம் என்பது நிரூபணமாகினால் அதை அடுத்த முஸ்லிம்களிடத்திலும் தெரியப்படுத்தி அந்த தவறை தடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த விருந்துபசார விடயத்திலே நாம் அவதானிக்க வேண்டிய 9வது விடயம் என்னவென்றால், இந்த விருந்து வைப்பவர்கள் பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடின்றி அவர்கள் அந்த விருந்திற்கு அழைக்க வேண்டும். அது ஒரு குறைந்த தொகையாக இருக்கலாம், அதிகமானவர்களாக இருக்கலாம். செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. இது சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 2819வது இலக்க ஹதீஸ் கூறுகிறது, ஷர்ரு தாமி தஆமுல் வலீமா, உணவுகளிலேயே மோசமானது எதுவென்றால் வலீமா உணவாகும். யும்னஉஹா மையத்திஹா, யார் அதற்காக ஆசையோடு இருப்பார்களோ அத்தகைய ஏழைகள் அழைக்காது தடுக்கப்படுவார்கள். வயுதுஆ இலைஹி மன் யஅபாஹா, யாரிடம் போய் அழைப்பு வைத்தால் அவர்களுக்கு அந்த உணவிலே பெரிதாக நாட்டம் இருக்காதோ அத்தகைய செல்வந்தர்கள் வலிந்து அழைக்கப்படுவார்கள். செல்வந்தர்கள் வலிந்து அழைக்கப்படுவார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்கள். அப்படி ஒரு வலீமா விருந்துபசாரம் நடைபெறுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே பரக்கத்திருக்கும் என்று சொல்லவில்லை, அது விருந்துகளிலேயே மோசமான விருந்து என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். எனவே நாம் அழைக்கின்ற விஷயத்திலே செல்வந்தர் ஏழை என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன் அவ்வாறு அழைக்கிறார்கள்? அவ்வாறு செல்வந்தர்களை மட்டும் குறிவைத்து ஏன் அழைக்கிறார்கள் என்று கேட்டால் அதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. 10வது அம்சமாக நான் அதனை குறிப்பிட்டிருக்கிறேன், அன்பளிப்பு. அன்பளிப்பு என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அன்பளிப்பை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் அதனை தடை செய்யவில்லை. ஆனால் அன்பளிப்பு என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவருக்கு நானாக விரும்பி அவர் மேல் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு கொடை, பெறக்கூடியவரும் எந்த நோக்கமுமே இல்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் அதனை பெற்றுக்கொள்வார், இது அன்பளிப்பு. இது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம். திருமண வைபவத்திலே செல்வந்தர்கள் விசேடமாக அழைக்கப்படுவதன் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் அன்பளிப்புகளை கூடுதலாக பெற்றுக்கொள்ள முடியும். செலவழித்த செலவீனங்களிலே ஒரு அரைவாசியையாவது எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஒரு சிந்தனை இருக்குமாக இருந்தால் இது இந்த விடயத்திலே நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 1473வது இலக்க செய்தி, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், எனக்கு அல்லாஹுவின் தூதர் அடிக்கடி கொடை கொடுப்பவராக இருந்தார்கள், அன்பளிப்பு தருபவராக இருந்தார்கள். நானோ, யா ரசூலல்லாஹ், என்னை விட ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுங்கள் என்று நான் சொல்வேன். ஒருமுறை என்னிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுதுஹு, தந்தால் நீ முதலிலே அதை பெற்றுக்கொள். இதா ஜாஅக மின் ஹாதல் மாலி ஷைஉன் வ அன்த கைரு முஷ்ரிஃபின் வலா ஸாயில், உன்னிடத்திலே ஒரு செல்வம் வருகிறது, அது பணமாக இருக்கலாம், சொத்துகளாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், நீ அதிலே பேராசை கொள்ளாமல், நீயாக கேட்காமல் அந்த சொத்து உனது கைக்கு வருமாக இருந்தால் ஃபஹுதுஹு, அதை நீ தாராளமாக எடுத்துக்கொள். வமா லா ஃபலா தத்தபிஉஹு நஃப்ஸக, அப்படி இல்லை என்றால் உனது ஆத்மாவை அலைய விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியிலே, இன்னல் ஹாதல் மால் ஹலிரத்துன் ஹுல்வா, நிச்சயமாக இந்த செல்வம் இருக்கிறது, இது பசுமையானது, இனிமையானது. ஃபமன் அஹதஹு பி தீபி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, யார் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களை மனமான உள்ளத்தோடு, பேராசை இல்லாமல், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அதிலே பரக்கத்து செய்யப்படும். ومن اخذه باشراف نفس لم يبارك له فيه, அதே நேரம் யார் பேராசையோடு தம்மிடம் வரக்கூடிய பொருள்களை எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அதிலே பரக்கத்து செய்யப்படாது, அவர்கள் உண்டும் வயிறு நிரம்பாதவரை போன்றவர்கள் ஆவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பளிப்பை எதிர்பார்த்து இப்படியான செயல்பாடுகள் நடக்குமாக இருந்தால் அந்த அன்பளிப்புகள் கிடைக்கலாம், ஆனால் அவற்றிலே பரக்கத்து இருக்காது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அனைத்து விடயங்களையும் வைத்து நாம் எமது திருமண வைபவங்களை திட்டமிட கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்தின் பார்வையிலே அல்லாஹ்வின் பரக்கத்தை எந்த வகையான திருமணம் பெற்றுத்தருகிறது என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு மாற்றமாக எம்மிடம் இருப்பதை காட்டுவதற்காகவோ அல்லது இல்லாத போதும் கடன்பட்டு பெருமை தேடுவதற்காகவும் நாம் ஆடம்பரமாக எமது திருமண வைபவங்களை நடாத்துகிற போது எத்தனை சிக்கல்களை நாம் முகம் கொடுக்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஒவ்வொரு அம்சங்களும் பரக்கத்தை சீர்குலைக்கிறது என்பதனை நாம் சிந்தித்து உணர வேண்டும். அவ்வாறு திருமணம் செய்யக்கூடிய அந்த ஜோடிகள் அவர்களது வாழ்விலே பரக்கத்து இருக்குமா என்பதனை நாம் சரியாக சிந்திப்போமாக இருந்தால் இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய பிரகாரம் எமது அந்த திருமண வைபவங்களை நாம் அமைத்து கொள்ளலாம். எனவே இந்த விடயங்களை எமது சிந்தனையிலே சரியாக நிறுத்தி இதற்கு முன் நாம் தவறுகள் செய்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களிலே திருமணத்தின் நோக்கம் எதுவோ அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கும் முகமாக எமது ஏற்பாடுகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் அதற்காக எம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிவானாக. இது பற்றிய மேலதிகமான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களிலே நாம் அவதானித்துக் கொள்ளலாம். அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். இப்போ நாளைக்கு இரவுக்கு இன்ஷா அல்லாஹ் ஷாபான் நோன்பு இக்குது, இன்றைக்கு இல்லை நாளைக்கு இரவுக்கு. அப்போ அதுக்குள்ள ஏற்பாடுகளை சகோதரர்கள் செஞ்சு கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம் நாங்கள் நோன்பாளியாக இருக்கோம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.